நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்தசயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போலவே வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று இரண்டு நண்பர்களிடமிருந்து கேள்வி வந்திருக்கின்றது, அதை பற்றி சிந்திப்போம், விடை காண்போம் பாபாஜி பெரும்பொருளின் உதவியுடன். முதலாவது நண்பருடைய கேள்வி, ஐயா நான் இந்த கிரியாயோகா சாதனை தீட்சை பெற்றவுடன் என்னுடைய சாதனையை செய்து வருகின்றேன் ஒரு வருட காலமாக. ஆனால் தற்போது என்னுடைய நிலை ஒரு சோம்பல் தன்மையாக இருக்கின்றது. அதை செய்ய வேண்டும் என்று மனம் சொல்கின்றது, தெரிகின்றது, அறிவு திறனில் அது இருக்கின்றது செய்ய வேண்டும் என்று. ஆனால் என்னால் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை. அதற்கு நான் யோசிக்கின்றேன், என்னுடைய சோம்பல்தான் காரணம், அதை நான் தமோ குணம் என்றும் நினைக்கின்றேன் சைவ சித்தாந்தத்தில் படித்தபடி. இதிலிருந்து எப்படி நான் மீண்டும் என்னுடைய சாதனைக்குள் முழு மனதுடன் வரலாம் என்பது இந்த நண்பருடைய கேள்வி. இது மிகவும் முக்கியமான கேள்வி. இது எல்லோருக்கும் வாழ்க்கையில் நடக்கும் விடயம். எல்லோரும் ஒரு ஆர்வத்தின் மூலமாக ஒரு நேரத்தில் அதை தவறாது செய்வார்கள். பேந்து துன்பங்கள், உலக இன்பங்கள் காரணமாக அதை தவற விடுவார்கள். மீண்டும் அதனுள் வருவார்கள், மீண்டும் அதை தவற விடுவார்கள். இது ஒரு சாதாரணமாக சாதகர்கள் வாழ்க்கையில் நிகழும். ஆனால் இதை உள்நோக்கி நாங்கள் இன்று சிறிது சிந்தித்து பார்ப்போம், ஏன் இவையெல்லாம் இப்படி நிகழ்கின்றது என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் காணும் முகமாக. ஆகவே இந்த அன்பருக்கு முதலாவது பதில், இது இப்படியான நிகழ்வு நடைபெறும் சாதகருடைய வாழ்க்கை, அதில் ஒரு விதமான தப்பும் அல்ல. இருப்பினும் ஏன் நிகழ்கின்றது? ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிதான் வாழ்க்கை என்று வாழ்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆன்மாக்கள் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் கூடுதலாக பெறக்கூடியது எங்களுடைய உலக வாழ்க்கையில் இருந்து விரைவாக, கூடுதலாகவும் விரைவாகவும் பெறக்கூடியது உலக வாழ்க்கையிலிருந்து, உலக பொருட்களிலிருந்து. உலக வாழ்க்கை தான் எல்லா வாழ்க்கையும், உலக பொருட்களிலிருந்து. அதற்குரிய காரணமும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. சிற்றின்பம் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும் எதிலிருந்தும். ஏனென்றால் அவை கிடைப்பது பொருட்களிலிருந்து, மாயையிலிருந்து வந்த பொருட்களிலிருந்து, இறைவன் படைத்த தனு கரண புவன போகங்களிலிருந்து கிடைக்கின்றன. ஆகவே நீங்கள் இந்த டீச்சை பெற்று கிரியா யோகத்தில் இந்த சாதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆர்வமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது திடீரென்று அந்த ஆர்வம் குறைந்து கொண்டு போகின்றது. அதனால் நீங்கள் பயிற்சிகளை தவற விடுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு புரிகின்றது. அதனால் நீங்கள் மனம் நோகுகின்றீர்கள் என்றும் தெரிகின்றது. ஆனால் அதற்குள் அதே ஆர்வத்துடன் செல்ல முடியாது என்பதுதான் உங்களுடைய பிரச்சனையும் கேள்வி. அப்போ அதற்குரிய காரணத்தை நாங்கள் உள்நோக்கி பார்ப்போமாக இருந்தால், மீண்டும் உலக இன்பங்கள் உங்களை நாடுகின்றன. அது உலக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது ஒன்று. ஆனால் அதற்குள் போவது பிழை என்பதல்ல. ஏனென்றால் அங்கிருந்துதான் நீங்கள் இங்கு வந்தீர்கள். அதற்குள் போகத்தான் வேணும். ஏனென்றால் குடும்பத்துடன் பிணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் இவையெல்லாம் சைவ சித்தாந்த இந்த வகுப்புகளையும் கேட்கின்றீர்கள், அறிவுகளை எடுக்கின்றீர்கள். இவையெல்லாம் ஒரு நிலையற்ற இன்பம் என்பதும் ஓரளவு உங்களுக்கு கேட்டல் மூலமாக ஆவது கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் கூடுதலாக. ஏனென்றால் உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் உங்களுடைய சாதனை தடைப்படுகின்றது. உங்களுடைய சோம்பல் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அதையும் வெல்லத்தான் வேணும். சோம்பல் நிலையையும், அந்த சோம்பல் வந்ததற்குரிய காரணம் உங்களை மாயா உலகம் இழுக்கின்றது. ஆகவே நீங்கள் இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால், இந்த நற்சிந்தனைகளை, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், நீங்கள் கேட்டதை, இந்த உலகப் பொருட்கள், அதிலிருந்து வரும் சிற்றின்பங்கள் எல்லாம் நிலையற்ற என்பதை மீண்டும் 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 உங்களுடைய சித்தத்தில் பதிய பண்ண வேண்டும். அது பதிந்து கொண்டு வரும்போது அந்த ஆரோக்கியமான குணம் உங்களுக்கு வரும். அந்த சத்துவ குணம் மேலோங்கு வரும்போது சிறிது சிறிதாக மீண்டும் உங்களுடைய தமோ குணம் நீங்கும். நீங்கும் போது நீங்கள் மீண்டும் பயிற்சிக்குள் வரலாம். ஏனென்றால் பயிற்சி உங்களுக்கு கிடைத்து விட்டது, பாபாஜியின் இணைப்பு கிடைத்து விட்டது. ஆனால் உங்களுடைய சிறு வினை காரணமாக உங்களுடைய குடும்ப இணைப்பில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஆகவே அது இந்த பயிற்சியிலிருந்து உங்களை மறுபக்கமும் இழுக்கலாம். அது இயற்கை. ஆனால் நீங்கள் மீண்டும் 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 குருவருளையும் திருவருளையும் பெற்று இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை மீண்டும் மீண்டும் காதுகளால் கேளுங்கள். அதை பற்றி சிந்தியுங்கள். அது அந்த சிற்றின்பங்களில் உங்களை முழுமையாக ஈடுபட வைக்காது என்று சொல்ல முடியாது. இருப்பினும் உங்களுக்கு தேவையான பயிற்சி நேரங்களிலாவது உங்களை அந்த பக்கம் இழுக்காமல் உங்களுடைய பயிற்சியை தொடர்வதற்கு அது உதவி செய்யும். அது ஒரு வழி. இரண்டாவது வழி, இந்த பயிற்சியை யார் தடை செய்தாலும், எவர் தடை செய்தாலும், இயற்கை தடை செய்யாது. இயற்கை குணங்களை உடையது, முக்குணங்களையும் உடையது. அதில் இயற்கை குணங்களை சைவ சித்தாந்தம் கிரியா யோகம் எப்படி சொல்கின்றது என்றால், காலையில் சத்துவ குணம், அதுவும் அதிகாலையில் மேலோங்கிய சத்துவ குணம், மதியத்தில் ரஜோ குணம், இரவில் தமோ குணம். இது இயற்கை. இதே போல மனிதனிலும் இந்த மூன்று குணங்களும் இருக்கின்றது. இந்த இயற்கைக்கு ஏற்றபாடுதான் அது மனிதனில் சாதாரணமாக தொழிற்படும். என்றபடியால் இந்த பயிற்சியை நீங்கள் மீண்டும் அமலுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால், நீங்கள் சாதனை செய்யும் நேரம் எனக்கு தெரியாது, அதை பற்றி நீங்கள் சொல்லவில்லை. அதை முடிந்தளவு அதிகாலையில் கொண்டு வாருங்கள். அதிகாலையில் எழும்போது கஷ்டமாகத்தான் இருக்கும். இருப்பினும் 5:30 மணிக்காவது எழுந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய தொடங்குங்கள். இதை நீங்கள் மதியம் செய்திருக்கலாம், இரவு நேரத்தில் செய்திருக்கலாம், அதிகாலையில் செய்தீர்கள் என்றால் இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும். அந்த இயற்கையின் உதவியால் நீங்கள் உங்களுடைய பழைய சாதனை நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விடலாம். ஏனென்றால் குடும்பம் தடையாக இருக்கலாம், குடும்ப நிகழ்வுகள் தடையாக இருக்கலாம். அவர்கள் எல்லோரும் அந்த நேரம் உறக்கத்தில் இருக்கும் நேரம். முழித்திருப்பவர் யார்? நீங்கள் மாத்திரம். ஆகவே அந்த அரை மணி நேர பயிற்சியை நீங்கள் எல்லோரும் உறங்கும் போது செய்யுங்கள். செய்தால் உங்களுடைய மனம் சத்துவ குணத்தில் ஓங்கும். ஏனென்றால் அந்த இயற்கை பொழுது, காலை பொழுது உங்களை சத்துவ குணத்தில் வைத்திருக்கும், நிச்சயமாக தமோவிக்கு தள்ளாது. இது இயற்கையின் நியதி. ஆகவே நீங்கள் மீண்டும் பயிற்சிக்குள் வருவதற்கு இந்த ரெண்டு வழிகளும் உங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட நல்லவற்றை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை சிந்திக்க வேண்டும். தெளிதல் வராவிட்டாலும் சிந்திக்க தொடங்கினாலே தெளிவு நிலை வர துவங்கும். அதை விட காலை அதிகாலை நேரப் பயிற்சியை தொடங்குங்கள் உடனடியாக. இந்த அதற்குள் நீங்கள் வளர்ந்து வரும்போது உங்களுடைய அனுபவங்களால், அனுபவ அறிவுகளால் நீங்கள் வேறு நேரத்திலும் இந்த பயிற்சியை சத்துவ குணம் மேலோங்கி செய்யலாம். வாழ்க்கை முழுக்க காலையில் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. உங்களுடைய அறிவுத்திறன் விளங்க வேண்டும், உண்மை புலப்பட வேண்டும். புலப்படும் போது உங்களுடைய சாதனை சிறக்கும் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன். அடுத்ததாக, அடுத்த அன்பருடைய கேள்வி, என்னுடைய குடும்ப இணைப்பில் ஐயா, நாங்கள் நான்கு பேர் இருக்கின்றோம். நான்கு பேரும் எங்களுடைய வாழ்க்கையில் நோக்கில் ஒன்றாக இல்லை. இது பலரும் சிலர் முன்னர் கேட்ட கேள்விதான். ஆனால் என்னுடைய குடும்ப விளக்கத்திற்காக கேட்கின்றேன். நாங்கள் நான்கு பேரும், எங்களுடைய நிலைகள் நாலு பேருடைய நிலைகளும் வித்தியாசமாக இருக்கின்றது. எங்களுடைய குடும்பத்தில் அதை மகிழ்ச்சியை பார்த்தாலும் பரவாயில்லை, துன்பத்தை பார்த்தாலும் பரவாயில்லை, எந்த நோக்கில் நோக்கினாலும் அது வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. ஒருவர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருந்தால் மற்றவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன், என்னுடைய குடும்பத்தினரை பற்றி குறைவாக சொல்லாது. ஆகவே இந்த நிலை இருக்கும் என்று தெரிகின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். ஏனென்றால் இது இறைவனின் இணைப்பு, எங்களுடைய வினைகளுக்கு இணங்க இந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சில முறை ஓ பல முறை நீங்கள் கூறிவிட்டீர்கள். அதுவும் எனக்கு புரிகின்றது. ஆனால் என்னுடைய கேள்வி, இந்த விடயங்களை, இந்த தடைகளை நான் இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு நான் என்னுடைய பயணிப்பில் செல்லும் போது இது தடைகளாக எனக்கு உள்ளது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு. அதில் இருந்து எவ்வாறு நான் என்னை சரிநிலைப்படுத்திக் கொள்ளலாம், இப்படியான ஒரு குடும்ப அமைப்பில் இருந்து கொண்டு என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக நீங்கள் சரிநிலைப்படுத்திக் கொள்ளலாம். அது எப்படி என்று சொன்னால், இந்த ரெண்டு வாழ்க்கையிலும் நீங்கள் போய்க்கொண்டிருக்கும் போது எதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்? ரெண்டு மூன்று அடிப்படை கேள்விகளை கேட்க வேண்டும். நான் இந்த குடும்பத்துடன் இருக்கின்றேன், இந்த குடும்பம்தானா நான்? இல்லை. இந்த உலகத்தில் இந்த உடலில் இருக்கின்றேன், இந்த உடல்தானா நான்? இல்லை. இந்த உலகத்தில் நான் பேரும் புகழோடும் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், நன்றாக வேலை செய்கின்றேன், பெயர் இருக்கின்றது, எல்லோரும் என்னை மதிக்கின்றார்கள், அந்த மதிப்புத்தானா நான்? இல்லை. அப்போது நான் யார்? நான் ஆன்மா. இந்த ஆன்மா ஒரு கூட்டுக்குள் இருக்கின்றது. அதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் கிரியா யோகத்திலும் பார்த்திருக்கின்றோம். இந்த கூடு ஐந்து உடல்களால் அமைந்த கூடு, உடல் உறைகளால். அதை கிரியா யோகம் மிகவும் அழகாக வரையறுத்திருக்கின்றது. சைவ சித்தாந்தமும் அதை சொல்லியிருக்கின்றது. அங்கிருந்துதான் இது வந்தது. அதாவது தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல். ஆகவே உங்களுடைய சிந்தனை தன்மை முழுக்க தேக உடலை நோக்கித்தான் இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையை நோக்கித்தான் இருக்கின்றது. அதனால் தான் இந்த கேள்வி எழுகின்றது. மிச்சிய நான்கு உரைகளை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்கக்கூடாது? உங்களை ஆர்வப்படுத்துவதற்கு. சரி, ஒன்று ஐந்து பகுதிதானே நான் என்னுடைய குடும்பத்துடன் இணைந்திருக்கின்றேன். அது தூல உடல், குடும்ப வாழ்க்கை. மீதி நாலு விடயமும் என்னுடைய உடலில் இருக்கும் சூட்சும உடல்கள். அதற்கும் குடும்பத்திற்கும் சம்பந்தமில்லை. ஆகவே அந்த உடல்களை நான் வளர்க்க வேண்டும் ஆன்மீகத்தால், என்னுடைய பயிற்சியால். ஏன்? கிரியா யோகம் சொல்கின்றது, அந்த உடல்கள் எல்லாம் என்னுடன் சேர்ந்து, என்னுடைய ஆன்மாவுடன் சேர்ந்து அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு செல்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த நான்கு உடல்கள் பயிற்சிகளை மாத்திரம்தான் நான் கொண்டு செல்லலாம் என்றும் வாக்ரியா பாபாஜி அதை வரையறுக்கின்றார், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம். ஆகவே நான் இப்போது ஏன் நான் மனச்சஞ்சலப்பட வேண்டும் என்னுடைய 20 வீதமான வாழ்க்கைக்கு, இந்த உடல் தூள உடல் வாழ்க்கைக்கு? அந்த உடலுக்குள் இருக்கும் சூட்சும உடல்கள் எனக்கு மாத்திரம் சொந்தமானது. அந்த இருக்கும் இறுதி உடலான காரண உடலில் தான் என்னுடைய ஆன்மா ஜீவிக்கின்றது. ஆகவே நான் அவற்றை பார்ப்பது யார்? என்னுடைய குடும்பமா, என்னுடைய பதவியா, என்னுடைய பெயர்களா, அல்லது என்னுடைய சொந்த பந்தமா? ஒருவருமே இல்லை. அவற்றை கவனிக்கக்கூடியது யார்? நான் மாத்திரம். ஆகவே இந்த விகிதாசாரங்களை வைத்து பார்த்தாலே உங்களை ஒரு உந்துதல் உந்தி உங்கள் வழியில் அது செல்ல விடும், மாயைக்குள் அகப்பட விடாது என்பது என்னுடைய ஒரு தாழ்வான கருத்து. உங்களை ஊக்கப்படுத்துவதற்கு 20 பங்கு தான் ஒரு பக்கம் இழுக்கின்றது, மற்ற 4 பங்கும் உங்களுடைய சொந்தமானது. ஆகவே நீங்கள் ஒரு வெய் என்று சொல்லுவோம், ஒரு எடையை வைத்து பார்த்தாலும் உங்களுடைய பக்கம்தான் கூடிய பகுதி இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை காலம், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், நீங்கள் அந்த பக்கம் சாய்ந்திருந்தால் உங்களுக்கு நன்று. அதே போல இதை யாரும் கேட்பவர்கள் மீண்டும் என்னிடம் ஒரு கேள்வியை போடலாம், ஐயா பதி பசு பாசம், இது நானே கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தருகின்றேன். பதி பசு பாசம் என்று 3 நிலைகள் இருக்கின்றது. பாசம் ஒரு பக்கம் நிற்கின்றது, பதி ஒரு பக்கம் நிற்கின்றது என்னுடைய ஆன்மாவுக்கு. இருப்பினும் நான் பாசத்தை சார்ந்துதானே வாழ்கின்றேன். எல்லா ஆன்மாக்களும் பதியை சார்ந்துவது குறைவுதானே. ஆனால் அந்த பதிதான் என்னுடன் முழுமையாக இருக்கின்றது, ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று தெரிந்தாலும் நான் அந்த பாச பக்கத்தில் தானே முழுமையான வாழ்க்கையில் வாழ்கின்றேன், அந்த பதியை உணரும் வரை என்று சில நேரம் யாருக்காவது மனதில் கேள்வி வந்தால் அதற்குரிய பதிலும், நாங்கள் ஆணவ மலத்துடன் அனாதியிலேயே கட்டுப்பட்டிருக்கின்றபடியால் அதிலிருந்து விடுபட்டால்தான் இந்த முறையில் நாங்கள் சிந்திக்கலாம். அதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் இறைவன் தன்னுடைய செயல் திட்டத்தில் எங்களை அந்த கட்டிலிருந்து விடுபடுவதற்கு இந்த தத்துவங்களை தந்து, அதன் மூலம் எங்களை பயிற்சி மூலம் அதிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வர முனைகின்றான். ஆகவே அந்த வழியில் யாராவது சிந்தித்தாலும் இந்த கேள்விக்கு அது சரியாக பொருந்தாது. ஏனென்றால் இறைவனின் திட்டம் உங்களுடைய அனாதி கட்டான ஆணவத்திலிருந்து எங்களை வெளியால் எடுப்பது. ஆனால் உலக வாழ்க்கையில் நான் ஏன் இதை கொண்டு போனேன் என்று அங்கே யாராவது ஆழ்ந்து சிந்தித்தாலும் அது அவர்களுக்கு விளங்க வேண்டும். உலக வாழ்க்கையில் இந்த உடலில் பார்க்கும்போது கூடுதலான பகுதி உங்கள் கையில். அதான் விகிதாசாரத்தில் சொன்னேன், சூட்சும உடல்களான சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல் உங்கள் கையில். 80 வீதம் உங்கள் கையில், 20 வீதம் உலகத்தின் கையில். ஆகவே 80 வீதத்தை நோக்கித்தான் நீங்கள் செல்ல வேண்டும். அதுக்காகத்தான் பதி பசு பாசத்தை கொண்டு வந்தேன். நாங்கள் இறைவனை நோக்கித்தானே செல்ல வேண்டும். பாசத்துக்குள் கட்டுப்பட்டிருந்தால் வாழ்க்கை பாழாகிவிடும் போல, இங்கும் உங்களுடைய உள் நோக்கி செல்வது மிகவும் சிறந்த விடயம். அதன் வழி செல்வீர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்ப இணைப்புகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் வெல்லலாம். அதுக்காக குடும்பத்தை விட்டு விலத்துவதென்பது அல்ல, உங்களுக்கு விளங்க வேண்டும், நீங்கள் சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும். உங்களுடைய உள்நோக்கி செல்லும் பாதை தான் 80 வீதம், அது உங்கள் கையில் வென்றெடுங்கள். இதற்கொரு உதாரணம் சொல்லுகின்றேன், நான் நேரடியாக காணும் உதாரணம், பெயர் கூற விரும்பவில்லை. எங்களுடைய சங்கத்திற்கு ஒரு ஆன்மா உள்ளே வந்தது சில காலத்துக்கு முன், இப்போவும் இருக்கின்றது. அவர் வரும்போது அவருடைய வயது 18. அவர் இந்த சங்கத்துக்குள் வரும்போது வந்து, ஐயா, நான் கிரியா யோகம் செய்ய விரும்புகின்றேன் என்றார். நான் அவரிடம் கேட்ட முதலாவது கேள்வி, உங்களுடைய குடும்பத்தவரை கூட்டிக் கொண்டு வருகின்றீர்களா? எல்லோரும் பழகக்கூடிய யோகம், அப்பா அம்மா உங்களுடைய சகோதரங்களை கூட்டிக் கொண்டு வந்தால் நான் இந்த விளக்கத்தை தருகின்றேன், நீங்கள் பழகலாம் என்றேன். அதற்கு அவர் சொன்ன பதில் என்னை தூக்கி போட்டது. ஐயா, மன்னிக்க வேண்டும், என்னுடைய அப்பா அம்மா, எனக்கு சகோதர சகோதரிகள் இல்லை, நான் தனியே ஒரு பிள்ளை. என்னுடைய அப்பா அம்மா அவர்களுக்கு இந்த ஆன்மீகமே சுட்டு போட்டாலும் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை அதை நோக்கியோ, அந்த சிந்தனையோ அல்லது அந்த அறிவோ இல்லாதவர்கள் என்றார். நான் கேட்டேன், நீங்கள் எப்படி அதை சொல்ல முடியும் என்று. 18 வயது பையன். அதற்கு அவர் சொன்னார், நான் சிறு வயதில் இருக்கும் போது என்னுடைய அம்மம்மா என்னை கோவில்களுக்கு கொண்டு செல்வார், சாயி சாயி பஜனுக்கு கொண்டு செல்வார். இது என்னுடைய சிறு வயதில். அந்த நேரம் எனக்கு ஒரு ஃப்ளாஷ் என்று சொன்னார் அந்த சிறுவன். அவர் உலகியலில் வாழ்கின்றார், பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார். அந்த ஃப்ளாஷ் அம்மம்மாவுடன் செல்லும் போது, அந்த நேரம் தான் அனுபவித்த அந்த சிறு வயதில், 6 லிருந்து 8 வயது வரையுமா, அனுபவித்த விடயம் இப்போது மனதில் திடீரென்று ஒரு நாள் தான் வீட்டில் தனிமையில் இருக்கும்போது அந்த நினைவலைகள் வந்தன. அது வந்தவுடன் என்னை இதை பற்றி அறிய வேண்டும், நான் இப்போது வாழும் வாழ்க்கை 16 16 இல்லை, அவர் 6 லிருந்து 8 வயது, இப்போ 18 வயது என்றால் கடந்த 10 10 வருடங்களாக கடைசி 10 வருடங்களாக நான் வாழும் வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை இல்லை என்று திடீரென்று எனக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நான் இந்த பாதை, ஆன்மீக பாதையை செல்ல வேண்டுமென்று நினைத்தேன். அடுத்த நாள் அதை பற்றி சிந்திக்கத் தொடங்கி தேடுதல் செய்தேன். திடீரென்று எனக்கு முதல் வந்த தேடுதல் என்னுடைய யூடியூபில் கிரியா பாபாஜியின் படம். இவர் யார் என்று சிந்தித்தேன், எனக்கு இவரை தெரியாது. அதைத் தொடர்ந்து மேலும் அதை 2 3 நாட்களாக அதன் வழி நின்றபோது, உங்களுடைய சங்கத்தில் இவரை, இந்த இவருடைய கிரியா யோகம் படிப்பிக்கப்படுகின்றது என்று அறிந்தேன். அதில் சில விடயங்களை மறுத்தேன். அது ஒரு முழுமையான கிரியா யோகம் என்பது தெரிய வந்தது. உடனடியாக உங்களுடைய வாசலில் நிற்கின்றேன் என்றார். இதை நான் ஏன் இந்த அன்பருடைய கேள்வியுடன் இணைத்துச் சொல்கின்றேன் என்றால், இந்த குடும்பத்தை பார்த்தீர்கள் என்றால், தாய் தகப்பனுக்கு ஆன்மீகத்தில் ஈட்டம் இல்லை, ஆனால் பேரன், அதாவது கிராண்ட் மதருக்கு மாத்திரம் அந்த ஆன்மீக ஈட்டம் இருந்தது. அதையும் சிறு வயதில் இந்த பையனை கூட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார். 2 வருடங்களாக, 6 லிருந்து 8 வயது வரையும், 4 லிருந்து 6 வயது வரைக்குமோ, 6 லிருந்து 8 வயது வரைக்கும். ஆகவே அந்த நினைவலைகள் அவருக்கு தோன்றியிருக்கின்றது. அதன் மூலம் அவர் நாடியிருக்கின்றார். ஒரு வார காலமாக அதன் முடிவில் பாபாஜியை நாடுகின்றார். இது எல்லாம் எப்படி நடக்கின்றது? அந்த குடும்பத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தமில்லை. இரண்டாவது ஜெனரேஷனான கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இவருக்கும் தான் அதுவும் 2 வருட சம்பந்தம். இது எப்படி நடக்கின்றது என்று சிந்தித்தவுமாக இருந்தால், இது முற்பிறப்பு தொடர்ச்சல். எனக்கு இப்போவே தெரியும் இந்த பிள்ளை ஆன்மீகத்தில் வளரப்போகின்றது. ஏனென்றால் இந்த வயதில் உலகியல் இன்பங்கள் உளவு இருக்கக்கூடியதாக தானாகவே ஒரு விதமான பேக்கப்பும் இல்லாமல் வந்து கதவை தட்டுகின்றதென்றால் எப்படியான ஆன்மாவாக இருக்கும்? நான் இந்த உதாரணத்தை ஏன் இங்கு கொண்டு வருகின்றேன் என்றால், எங்களுடைய சங்கத்தில் அல்லது எங்களுடைய கிரியா யோகத்தில் எடுப்பீர்களாக இருந்தால், பலரும் இந்த கிரியா யோகத்தை செய்கின்றோம். அது கூடுதலாக குடும்பமாக செய்பவர்கள் கூடுதலாக இருக்கின்றோம். ஆனால் தனித்த முறையில் வயது போனவர்கள் கூட வந்து தனித்த முறையில் செய்கின்றார்கள். அதற்குரிய காரணம் 2. ஒன்று, அவர்களுடைய அனுபவம். வயது போனவர்கள் வந்து செய்யும் போது, ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார்கள், அதிலிருந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்து இந்த ஆன்மீகம் தேவை, எங்களுடைய 80% உள்ளுறைகளுக்கு தேவையான பயிற்சி தான் இனி தேவை, உலக இன்பங்கள் காணும் என்று அனுபவத்தின் மூலமாக வருகின்றார்கள். ஆனால் ஒரு சிறு பையன் வந்து கதவு தட்டி வருவதென்றால் அது அனுபவம் அல்ல, அது முற்பிறப்பு தொடர்ச்சல் என்பது இந்த குடும்பத்தை வைத்து கேட்ட அன்பருக்காக இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். ஆகவே எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும். ஆகவே இந்த ஆன்மீகத்துக்குள் நாங்கள் வரும் ஆன்மாக்கள் எல்லாருக்கும் பழைய தொடர்ச்சல் ஒரு காரணம், மற்றது எங்களுடைய குடும்ப அமைப்பால் அது வந்து அமைவது மற்றைய காரணம். இதை எல்லோரும் உள்வாங்குங்கள். இதுதான் எங்களுடைய குடும்பங்களில் நடக்கும் விடயங்கள். ஆகவே இதை மனதில் வைத்து எல்லோரும் இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் தவழுங்கள். கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தில் பயணியுங்கள். அதற்கு எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் இந்த நிலையில் விடை கண்டு விடை பெறுகின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா. இப்போது இறைவன் ஐயாவும் கார்த்திகேயன் ஐயாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
நமோ ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவது அன்பரின் கேள்விக்கு அத்துவம் மேல் நோக்கி செல்லுவதற்குரிய காரணங்கள் தெளிவாக சுருக்கமாக விளக்கப்பட்டது. அதில் விளக்கப்பட்ட காரணங்களை உள்வாங்கினோம். எனவே எல்லா சாரலும் அந்த காரணம் அதன்படி ஒழுக வேண்டும் என்றது ஒரு முக்கியமான கருத்து என்பதையும் தெரிவித்து, அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்வி, அதாவது குடும்ப அமைப்பில் 4 பேர்கள் இருந்தாலும் 4 பேர்களுடைய ஒன்றாக இல்லை, அதற்குரிய காரணங்களும் தெளிவாக விளக்கப்பட்டது. அதில் முக்கியமாக சிந்தனைகள் கூடுதலாக உடல் தேக உடலை பற்றி இருக்க இப்படியான நிலைகள் ஏற்படும் என்றது தெளிவாக விளக்கப்பட்டது. எனவேதான் தேக உடலை விட்டு சிந்தனைகள் மற்ற உடல்களை பற்றி இருக்க வேண்டும் என்றது காரணமும் விளக்கப்பட்டது. அப்படி மற்ற உடல்களை பற்றி இருக்கும்போதுதான் இந்த கேள்விக்குரிய பதிலை உணர்ந்து தெளிய முடியும் என்று விளக்கப்பட்டது. எனவே பல விளக்கமான காரணங்கள் இருந்தாலும் சுருக்கமாக இவற்றை மனத்தில் பதிய வைத்து நாங்கள் அதன்படி பல விடயங்களை உள்வாங்கி தெளிவுபெற வேண்டும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். நன்றி இறைவனையா, உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கத்தில் நல்ல அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல சிறப்பான முறையில சில சொந்த அனுபவங்கள்லாம் எடுத்து பிறருடைய அனுபவங்களையும் எடுத்து சில விஷயங்களை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த சோம்பலை பத்தி இது எல்லாருக்கும் ஏற்படும். மாயையினுடைய முழு உருவமே அதுதான். நம்மள நல்ல விஷயத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் போக விடாது. அதை மீறிதான் நம்ம வந்து போய் ஆகணும். ஆனா நம்மளுடைய வைராக்கியத்திலிருந்து நம்ம கழுவக்கூடாது. ஒரு வைராக்கியம் இருக்கணும், எல்லாமே நடக்கும். ஆனா வைராக்கியமும் நடந்துட்டு வைராக்கியமும் இருந்துட்டு இருக்கணும். எந்த சூழ்நிலையும் எப்படியாவது நம்ம சாதனாவை செஞ்சே ஆகணும் என்ற வைராக்கியமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த தடையும் இருக்கணும், அந்த முயற்சியும் இருக்கணும். இது சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. அந்த வகையில நல்ல சிறப்பான முறையில நீங்க அதுக்கு நல்ல பதில கொடுத்தீங்க. ரெண்டாவது கேள்விக்கு அதே மாதிரி நல்ல பதிலை கொடுத்தீங்க, சிறப்பான பதில். அது வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான். அதை பற்றி நம்ம தயங்காம நம்மளுடைய சாதனால நல்லா கவனமாக இருந்து இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை வாங்கி வாழ்க்கையில் நெறியோட போனால் இதில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய நமக்கு வாய்ப்பை பாபாஜி கொடுத்துருக்காரு. அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமா. மிகவும் அருமையாக அதை தொகுத்திருக்கின்றீர்கள் கத்தியன் ஐயா. உங்களுடைய அனுபவ பகிர்வாக கூட அதற்கு நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமா. இப்போது